தன்னறிந்து அவ்வையும் அறிந்தோம் காண்க. பெருமான் இப்படிப்பட்டவன் சொல்லும் பொழுது அந்தந்த பொருளில் இந்த பெருமான் எல்லா பொருளிலும் கலந்து நிற்கிறார். ஆக அன்னது ஒன்று அவ்வையும் அறிந்தோம் காண்க. நாம் காணக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் அவன் எவ்வாறு இருக்கிறான் என்று சொன்னால், அந்தந்த பொருளில் அவன் கலந்து நிற்கக்கூடியவனாக நிற்கிறார். எனவே அந்தந்த இடத்தில் அறிந்தவனாக நிற்கக்கூடிய பெருமான் பரமன் தாங்க, பழையவன் தாங்க. பரமன் என்று சொன்னார் மேலானவர் என்று பொருள். பரம் அப்படிங்கிற சொல்லுதான் பரமன் என்று ஒரு பரமன் மேலானவன். பழையோன் யாருக்கும் பழமையானவன், எத்தகைய பழமையானவன் அப்படின்னு சொன்னா நம்முடைய திருவம்பாவின் சொல்வது உன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம்பொருக்கும். நீங்க எவ்வளவு பழமை சொன்னாலும் அந்த பழமைக்கு தான் பழமையாக இருப்பவர். எனவே இந்த பெருமான் பழையோன். அத்தகைய பெருமான் யாரு? திறவன் மால் காணா தெரியும். திருமாலும் திறவனும் காண முடியாத பெரியவன். எனவே திறமன் மால் காணா தெரியும் காண்க என்று சொன்னார். அற்புதன் காண்க, அநேகன் காண்க. அற்புதன் இந்த பெருமானை அற்புதம் என்று சொன்னால் குறிப்பிடுகிறார். இந்த அற்புதம் என்று சொல்லக்கூடிய சொல் அந்த வகையில அற்புதம் காண்க, அநேகன் காண்க. எனவே அற்புதம் வியக்கத்தகு தன்மை உடையவன் என்று பொருள். அவனை இங்க காண காண அதனால்தான் நம்பி ஆளுநர் சொல்வார் அற்புதம் என்ற வகையிலையும் அதிசயம். பின்னாடி அற்புத பத்து பத்து பாட்டு, அதிசயம் என்று ஒரு பத்து பாட்டு அவரே அருள் செய்ய போகிறார். எனவே இங்கே அற்புதம் என்று சொல்லப்பட்டது என்ன காரணம் என்று சொல்ல முடியாத ஒரு வகையில் உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு பெருமித உணர்வுக்கு அற்புதம் என்று பெயர். அதிசயம் என்பது கண்ணினால் கண்டு அல்லது நம்முடைய ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய பொறிகள் வழியாக ஒன்றை கண்டு அனுபவிக்கும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு பெருமித உணர்வு. எனவே இன்ன காரணத்தினால் என்ற ஒரு பெருமித உணர்வு வருமானால் அதற்கு அதிசயம் என்று பெயர். இன்ன காரணம் என்று சொல்ல முடியாத ஒரு உணர்வு நமக்கு வருமானால் அதற்கு பெயர் அற்புதம் என்று பெயர். அதனால ரெண்டு சொல்லும் நமக்கு மணிவாசகர் காட்டியிருக்கிறார். அற்புதம் என்றும் காட்டியிருக்கிறார், அதிசயம் என்றும் நமக்கு காட்டியிருக்கிறார். ரெண்டும் பின்னாடி வரும்போது விரிவாக பார்க்கலாம். எனவே இங்க சொல்லும்போது அற்புதம் காண்க, அநேகன் காண்க. எல்லா பொருளிலும் இருப்போம். நாம் உடனே பார்த்த ஏகன் அநேகன் இறைவன் எல்லா தான் தனித்து நின்று எல்லா பொருளிலும் தங்கி நிற்பவன் எவனோ அவன் தான் இறைவன். எனவே எல்லா பொருளிலும் இருப்பவன் என்பதனால அற்புதம் காண்க, அநேகன் காண்க. சொற்பதம் கடந்த சொல்லோன். அந்த பெருமான் எத்தகையவன் அப்படின்னா சொற்பதம் கடந்த சொல்லோன். அதாவது சொல்லம் குறிப்பிடப்படுகின்ற இடத்தை கடந்து நிற்பவன் இறைவன். எனவே அந்த பெருமான் நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவன் எவ்வளவு புகழ்ச்சிக்குரிய வார்த்தைகள் நீங்க சொன்னாலும் அத்துணை வார்த்தைகளும் சைவஸ்தானத்துல சொல்லணும்னா அவை மாயையின் காரியமாகியவைதான் என்பது கருத்து. சுத்த மாயை என்று சொல்லக்கூடியது. இந்த சுத்த மாயிலிருந்து நமக்கு நான்கு வகையான வாக்குகள் வெளிப்படுகின்றன. எனவே அந்த வாக்குகள் அனைத்தும் மாயினுடைய காரியம்தான். இறைவன் மாயைக்கு எட்டாதவனாயிட்டே, மாயைக்கு எட்டாதவனா போய் நீங்க மாயைங்கிற கருவி கொண்டு காண முடியுமா அல்லது சொல்ல முடியுமான்னு கேட்டா காணவும் முடியாது சொல்லவும் முடியாது. எனவே இறைவன் நமக்கு மனம் முதலான கருவிகளை கடந்து நிற்பவன். நாம் சொல்லுகிற சொல்லை கடந்து இரண்டுமே நமக்கு கருவிதான். மனமும் கருவிதான், நாதம் என்கிற வாக்கும் நமக்கு கருவிதான். வாக்கு என்று வரும் பொழுது நாம் சொல்லுகின்ற பொழுது அது கர்மேந்திரியமாக நிற்கும். அப்ப வாக்கு பாணி பாதம் பாயும் உபத்தம் என்று சொல்லப்படுகிற கர்மேந்திரியம் என்று வினை விட்டுகின்ற கருவியாக இருப்பது. எனவே அப்படி சொல்லுக்கு அப்பாற்பட்டவன் நீங்க என்ன சொன்னாலும் அந்த சொல்லை அவன் கடந்தான். நாம சொல்லுவா இந்த குழந்தைகள் விளையாடும் போது ஒரு விளையாட்டு விளையாட்டுத்தனமா அவன் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நான் சொன்னதை விட ஒன்னு அதிகமா, அப்ப சொல்வதை சொல்ல நான் பத்து நான் பதினொன்னு அப்படியே சொல்லிட்டே போது ஒரு காலகட்டத்தில் நீ என்ன சொல்லி அதுக்கு மேல ஒண்ணு அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அதுக்கு மேல அது மாதிரி இங்க இறைவனை என்ன சொற்களா சொன்னாலும் அந்த சொல்லை அவன் கடந்து நிற்பான். எனவே அதுதான் இங்க சொன்னாரு, சொற்பதம் கடந்த தொல்லோன், மிக பழமையானவன் அந்த பெருமான், பழையோன் என்பதுக்கு முன்னே நம்ம பார்த்துட்டோம். எனவே சொற்பதம் கடந்த தொல்லோன் சித்தமும் தெல்லா தேர்ச்சியன். இப்ப அடுத்து சொன்னாரு, முதல்ல சொல்லுக்கு அப்பாற்பட்டவன் சொன்னாரு, அதுக்கப்புறம் இங்க சொன்னாரு சித்தமும் தெல்லா தேர்ச்சியன். சித்தம் என்று சொல்லப்படுவது, சித்தம் என்பது பொதுவா கல்வி என்று சொல்லக்கூடிய நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அறிவு என்று பொருள். எனவே நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு நிற்பவன் இறைவன் என்பதை இங்க சொல்லுகிறார். எனவே மனத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பவன், சித்தம் என்றாலும் மனம் என்றாலும் ஒன்றுதான். எனவே மனம் சென்று பற்றாதவன் இறைவன், மனத்தினால் பற்ற முடியாதவன். இதுதான் நமக்கு பெரிய புராணத்துல முதல் பாடலே நமக்கு அதான் சொன்னார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இந்த உணர்தல் என்பது மனத்தினுடைய செயல், ஓதுதல் என்பது வாக்கின் செயல். வாக்குக்கு அப்பாற்பட்டவன் என்பதனால என்ன சொன்னாரு, சொற்பதம் கடந்த சொல்லோன். வாக்குக்கு அப்பாற்பட்டவன் என்பதற்கு மணிவாசகர் வாக்கு சொன்னீங்க, சொற்பதம் கடந்த சொல்லோன். சரி, அதே போல உணர்வுக்கு அறியவன் சொன்னார் அல்லவா, எந்த உணர்வுக்கு அறியவன் அமைக்கின்றான், சித்தமும் செல்லா தேர்ச்சி என்றான். அறிவுக்கு அப்பாற்பட்டு நிற்பவன், மனம் பற்றம் முடியாதவனும் மனத்துக்கு அப்பாற்பட்டு நிற்பவன் இறைவன். எனவே இதுதான் அவருடைய உண்மை நிலை. அறிவால எவ்வளவுக்கு அழித்தாலும் அறிவுக்கு அப்பாற்பட்டு இருப்பான், சொல்லால சொல்ல தொடங்கினா சொல்லுக்கு அப்பாற்பட்டு இருப்பான். இப்ப ஒரு கேள்வி வரும், எங்க நாம் என்ன சொன்னாலும் கடந்து நிற்பானே, என்ன நினைத்தாலும் அவன் நம்ம நினைப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிறானே, அப்ப எப்படித்தான் அவனை சொல்வது, எப்படித்தான் அவனை நினைப்பது கேட்டா, நம் அறிவு என்று நினைந்து சொல்லுகின்ற பொழுது அவன் கடந்துதான் இருப்பான். அவனை அவன் அருளால் நினைக்கின்ற பொழுது, அவன் அருளால் நாம் சொல்லுகின்ற பொழுது அவன் அதுக்கு அகப்படுபவனாக இருப்பான். இதாங்க அதுக்கு அடிப்படை. அப்ப எப்பெல்லாம் அறிவு அறிவு என்று என்னுடையது என்னுடையது என்ற முனைப்போடு நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த சொல்லை கடந்து இருப்பவன் இறைவன். இது அவனுடைய சொல் என்று கருதுகின்ற பொழுது அந்த சொல்லில் நிறவி நிற்பவன் இறைவன். அந்த சொல்லாவே இருந்து பயனை கண்டு விடும். இதுதான் இறைவனுக்குரிய ஒன்று. அப்ப நமக்கு என்னுடைய சொல் என்கிற முனைப்பு தான் இருக்கக்கூடிய, இது என் சொல்லல்ல சொல்லுமான் உணர்த்தினான் என்று சொல்லுவான் அப்படின்னு கேட்டா சொல்லுவான். அப்படியே சொன்னா கூட எப்படின்னு சொல்லுங்க, இந்த நாக்கு தான் சொல்லும், நெஞ்சில் இருந்து வர உங்களுடைய என் அறிவுதான் என்ன பண்றதுங்க, சொல்லும் போது அது சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு பிறர் பாராட்டுவதற்காக நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சொல்ல அவர் சொல்லணும். அந்த உண்மை அதல்ல, கருவிகளை தந்து செயலை தந்து கூடவே இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்தும் இறைவன். அப்ப அந்த சொல்லெல்லாம் அவனுடையது அவனுடையது என்பதை மறந்துட்டு நாம் என்ன பண்ணிருக்கோம், என்னது என்னது கருதி மயங்கி கிடக்கிறோம். இது மயக்க நிலை. மயக்கம் உடையவர்கள் என்னுடைய சொல் என்னுடைய செயல் என்று கருதுவார்கள். தெளிவுடையவர்கள் எல்லாம் சிவன் செயல் என்று எண் என்று இருப்பார்கள். நாம எங்க இருக்கிறோம் நாம் ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு தெரியும் நாம் இன்னும் மயக்கத்திலிருந்து இன்னும் வெளியே வரல, மயக்கத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் என்னுடையது என்கிற உணர்வு நமக்கு இருக்கிறது. எந்த பொருளா இருந்தாலும் அந்த பொருள் என்னுடையது என்னுடையது என்கிற நினைப்பு நம்மிடத்துல இருப்பதனால் நாம் எப்படி இருக்கிறோம்னா மயக்க உணர்வுல தான் அது, அந்த உணர்வு நமக்கு வரும். தெளிந்த உணர்வு எப்போது ஏற்படுகிறதோ அப்பொழுது இயற்பகையாரை போல என் பக்கம் யாவொன்றும் உதா உண்டு ஆகில் அது அண்ணவர் அடியவருக்கு உரியல் ஐய வேண்டாம் அருள் செய்யும் சொன்னாரா இல்லையா. நமக்கு அந்த உறுதிப்பாடு அவ்வளவு எளிதாக வருமானு கேட்டா, நமக்கு வரலாற்றை படித்தே வரல, இயற்பகையார் வரலாற்று படிச்ச பிறகு வந்துச்சா என்ன தரலையே. நாம அந்த வரணுங்கிற ஒரு இலக்கில் இருக்கிறோம், எங்கு வருமோ தெரியும் வரணை பார்ப்போம். எனவே இங்க சொல்லும்போது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருப்பவர் இறைவன். சித்தம் செல்லாம், சித்தம் செல்லாம், அதாவது அந்த பெருமான் சொல்லுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான். சொற்பதம் கந்த சொல்லோன் அப்படின்னாரு. அது சொன்னாரு, சொல்லாம போக மாட்டீங்க, அறிவாது போ சிந்தனையாவது போய் மசித்தம் நினைப்புக்கு வரமாட்டாரு. நமக்கு 1000 வேலை பார்த்துட்டு இருப்போமே. நீ சொல்லும் போதுதான் அடுத்து சொன்னாரு, நீ இவ்வாறு நினைப்புக்கு போகும் போதும் சொல்லுக்கு செல்லுகின்ற போதும் இரண்டுக்கும் அகப்படாத அந்த இறைவன் பக்தி என்று ஒன்று சொல்லுகிறோமே, அந்த ஒன்றில் அவனே வந்து செய்யுவான். இதுதான் அவனுடைய நிலை. ஆக பக்தி, இந்த பக்தி என்று சொல்ற சொல்லுக்கு நிறைய போல் சொல்லலாம். அன்பு, காதல், பக்தி இதெல்லாம் ஒரே பொருளை குறிக்கின்ற வேறு வேறு சொற்கள். நேசம், அன்பு அப்படிங்கிறது என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. அதாவது அன்பு என்பது இங்க பக்தி என்ற சொல்லால குறிக்கப்படுகிறது. எனவே இறைவன் எத்தகையவன் அப்படின்னு சொன்னா பக்தி என்கின்ற வலையில வந்து அவனே வந்து சிக்கிக் கொள்பவர். பத்தி வலையில் படுவோன்னு அகப்படுபவன் என்று பொருள். பாருங்க, நம்ம அறிவு வந்து தேடணும்னா கிடைக்க மாட்டேன் கிடைக்க மாட்டேனே போயிட்டு இருக்கான். சொல்லாது நினைந்தாலும் கிடைக்க மாட்டேதான், மனத்தின் சித்தத்தின் வழியாக சிந்தித்தாலும் கிடைக்க மாட்டேங்க. எனக்கு ரெண்டுக்கும் அகப்படாதவன் அவனே வந்து சிக்கிக் கொண்டாயா எதுல அப்படின்னு கேட்டா பத்தி என்கிற வலை. அப்ப அதை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் கேட்டா, பத்தி என்கிற வலை நம்மிடத்தில் இருந்தால் அந்த பரம்பொருள் நமக்கு அகப்படும். பத்தியை விட்டு நீங்க எந்த வகையில தேடினாலும் அவனை என்ன செய்ய முடியாது, அகப்படுத்த முடியாது. அதனாலதான் திருமால் திறவன் இருவருக்கும் கிடைக்காததும் கிடைக்காததும் ஏன் திரும்ப திரும்ப சொல்லப்படுவது தெரியுமா? கல்வி அறிவோ அல்லது செல்வமோ இறைவனை பெற்றுக் கொடுக்காது. எவ்வளவு படித்தாலும் அந்த அறிவு, அந்த அறிவுக்கு அப்பாற்பட்டு நிற்போம் இறைவன். அப்படி அறிவுக்கு அப்பாற்பட்டவங்க போய் நான் அறிவு படிச்சு படிச்சு நான் இப்படி கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்கலாம் இயலாது. பக்தி செலுத்துவாயானால் அவனே வந்து சிக்கிக் கொள்ளணும். எனவே நீங்க வீசுனா கிடைக்க மாட்டான், விரிச்சு வச்சா வந்து விழுந்துடும். அப்ப நீங்க எவ்வளவு முயன்று வீசினாலும் அது அகப்படாது நிற்பவன். ஆனால் பக்தி என்கிற வலை தானே வந்து அகப்படுகிற பெருமாங்க. அவனை பிடிப்பதற்கான வழி பக்தி செலுத்தினால் இறைவன் அகப்படும். இதைத்தான் நம்முடைய மணிவாசகர் பெருமான் நமக்கு அறிவுறுத்துகிறார். பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பக்தி செலுத்துதல் நான் வந்து சும்மா இந்த LKG UKG மாதிரி அதெல்லாம் விட்டு நீங்க அப்படியே கண்ண மூடி யோகத்துக்கு வாங்க, நாங்க யோகம் கற்றுக் கொடுக்கிறோம், யோகத்துல குடிச்சுக்கலாம் இறைவனை அப்படின்னு சொல்லி கொள்ளலாம் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டு சக்கரங்கிறாங்க உடம்புக்குள்ள, அது அப்புறம் இங்க இடத்துல என்ன மாதிரிலாம் இருக்கணும், எனக்கு இதெல்லாம் காலில் கேட்குது, 10 வகையான நாடுகள்லாம் கேட்குது, அப்படி இருக்குது இப்படி சொல்ல சொல்ல நாம என்ன நினைக்கிறோம், நாம இன்னும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இன்னும் இப்படியேதான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு வகையான ஒரு கலக்கம் இருக்கும். உண்மையிலேயே அது போன்ற நிலைகளை எல்லாம் மயங்க வேண்டியிருக்கேன். பக்தி செலுத்தினால் இறைவன் அகப்படும் தான் அடிப்படை. எனவே யோக நிலையை கூட அவன் கிடைப்பான் என்பதெல்லாம் அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறார். யோகமும் ஒரு வகையில மனத்தோடு கூடிய நிலையில்தான் அவர்கள் யோகம் பயிர்கிறார். மறந்துடாதீங்க, யோகம் என்பது மனத்தை விட்டு அல்ல. மேலாங்க அமர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் மூலாதாரத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு இடமாக இங்க இதெல்லாமே சிந்தனையில் கொண்டு அறிவு மனத்தோடு கூடிய நிலையிலே நடக்கிறது. அப்ப அதுவும் ஒரு வகையில மனத்தோடு கூடிய நிலைதான். அதனால திருமங்கலம் சொல்ற 8000 ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லைங்க. 8000 ஆண்டு நீங்க அந்த சொல்லப்படுற யோகத்துல யோக இட்டையே நீங்க கூடினாலும் கூட அதுவோட மீண்டும் பிறப்பை தந்துவிடும் என்பதுதான். நம்முடைய சாஸ்திரம் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற உண்மை. ஆனா அவ்வளவு சீக்கிரம் இந்த நூல்கள் எல்லாம் படிக்காததுனால நாம அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த யோகத்துலதான் ஒரு நிறைய இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு அதுல போய் அந்த மூச்சு பயிற்சியும் அப்புறம் அதுல சொல்றது ஆசன முறைகளையும் போய் அதெல்லாம் நிறையா இருக்கிறது கருதி உலகம் மயங்கி இருக்கிறது. ஆனா இறைவன் நம்மை போன்றவர்களுக்கு எளிதாக இந்த உலகத்துல நமக்கு சொன்னது பத்தி செலுத்தி தான் சொன்னான். ஆயன்மார்கள் பத்தி செலுத்தி இதே நூல் முடிக்கும்போது பணிவாசல் அதை காட்டிலும் முடிக்க போறாரு. முக்கி நெறி அறியாத மூர்க்கரோடு இருந்த என்னை இறைவன் எனக்கு என்ன சொன்னா தெரியுங்களா, பத்தி நெறிதான் அறிவித்தான். யோகத்தை சொன்னான் சொல்லி அவரு பத்தியைத்தான் எனக்கு அறிவித்தான். ஏன் பத்தியினால் அவனது ஸ்ரீபாதத்தின் மரபான ஏற்றுதல் வேண்டும் என்பதுதான். நீகண்டாலும் முடித்து காட்டும் போது அவன்தான் முடித்து காட்டுவார். நீங்க 12 மூப்பாவில படிச்சீங்கன்னா சிவஞான போதத்தை படிச்சு முடிக்கும் போது என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்தியினால் அவனது ஸ்ரீபாதத்தை மரபாக ஏற்றுதல் வேண்டும். அந்த பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. எனவே பத்தி என்பது நம்முடைய பெருமானை பெற்று தருகின்ற ஆற்றலுடையது. நீங்க அந்த வலையை விரிச்சு வச்சா போதும் அவனு சிக்கிக்குவான். நீ முயற்சி எடுத்துக்கொண்டு போய் வீட்டு அங்க போற எங்க போன போல போன நீ வாட்டி விரிச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவனே வந்து சிக்கிக் கொள்வாங்கிற பத்தி வரையில் படுவோம் காண்க. எனவே அந்த பெருமான் பத்திக்கு தான் அகப்படுவான். சொல்ல போற சித்திலா பத்து பதியத்துல கூட சொல்லுவாங்க, யாவாராயினும் அன்பரன்றி அறிவுனாம் அலச்சோடு. யாராவதுதான் என்னையா அன்பரா அறியக்கூடியவனாக இருப்பான். அன்பர் அல்ல இல்லை என்றால் அறியோனாம் அலச்சோதியான் குறிப்பிடுவான். எனவே இந்த வகையில் பத்தி வரையில் படுவோம் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ரம்யாசு ஒருவன் என்றும் ஒருவன் காண்க. ஒருவன் என்று சொல்லக்கூடியது முதல்ல சொல்லப்பட்ட ஒருவன் என்பது பதிப்பொருளாகி இறைவன் ஒருவனே. அந்த எனவே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. எனவே அவன் தன்னிகரத்த தலைவன் என்பதைத்தான் இங்கு சொல்கிறார் ஒப்பற்றவன். ஒரு சொல் ஒப்பச்சவன் என்று பொருள். அந்த ஒப்பச்சவன் யாரு, பலராக இல்ல ஒருத்தன் தான். எனவே ஒருவன் என்னும் ஒருவன் ஒப்பச்சவன் ஆகியவன் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா, ஒப்பச்சவன் ஒருவனே பலரும் இருக்கான்னா ஒப்பச்சவன் ஒருத்தர் சொல்ல முடியாது. இவரை போல நோட்டுக்கான என்ன சொல்றீங்க, இவர் ஒப்பச்சவன் சொல்லுமா, அவருக்கு பல போலாம் பாருங்க அவர் இருப்பாரு. அப்ப இவர் அவர் விட்டு அந்த வேலையை அவர் தானே செய்வார். அப்ப அவதான் ஒப்பச்சவர். எனவே ஒருவன் என்பது ரெண்டு இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல ஒருவன் என்பது ஒப்பற்றவன் என்ற பொருளில் தருகிறது. இன்னொன்று ஒருவன் என்பது ஒரே ஒரு ஆள், ரெண்டாவது ஆள் இல்லை. அந்த எண்ணிக்கை சொல்லக்கூடிய வண்ணமா ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. விரி பொருள் முழுதாய் விரிந்தோன் காண்க. அந்த பெருமான் இந்த தங்க இலக்கியத்தை பார்க்கும்போது புறநானூற்றி செய்யுங்கள் சொல்லும்போது, நீலமணி விடற்று ஒருவன் போல் மன்னுகன். நீலமணி விடற்று ஒருவன் போல், நீலமணி லட்சம் கண்டம் தருத்த பெருமான் என்று புறநானூற்றி செய்யும் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அந்த வகையில் அந்த பெருமான் ஒருவன் என்னும் ஒருவனாக இருப்பவன். விரி குளிர் என்று சொல்லக்கூடிய குளிர் என்பது இந்த இடத்துல பொதுவா பொழில் இந்த இடத்துல உலகம் என்று பொருள். விழிப்பொழில் பறந்து இருக்கக்கூடியதாகிய இந்த உலகம், விழிப்பொழில் என்று சொல்லக்கூடிய பரந்த உலகம் முழுவதுமாக அவன் எப்படி இருக்கிறான், பறந்து இருக்கிறான். உலகம் பறந்து இருக்கக்கூடிய உலகத்தில் அவன் பறந்து இருக்கிறான் என்கிறான். விழிப்பொழில் முழுதாய் விரிந்தோம் காண்க. பறந்து இருக்கின்ற உலகத்தெங்கும் அவன் பறந்து இருக்கக்கூடியவன் என்று குறிப்பிடுகிறார். எனவே அவ்வாறு பறந்து இருக்கக்கூடிய இறைவன் அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க. பெருமான் எத்தகையவன் என்று சொல்லும் பொழுது அணுத்தரும் தன்மையில் ஐயோன். அணு என்று சொல்லப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவை போன்ற தன்மை உடையவன் என்று சொல்லப்படுவது. எனவே அந்த பெருமான் எத்தகையவன் நம் கேட்டா அணுத்தரும் தன்மை அந்த பெருமானுக்கு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அது இலை என்பது பொருள். அமைத்தது தன்மை இல் ஐயோன் காண்க அந்த சொல் பாருங்க, அறுத்தது தன்மை இல். அப்ப அணுப்படுத்துதல் என்று ஒரு செயல் இருக்கிறது, அது இல்லாதவன் என்று பொருள். அப்ப என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, அவன் ஆன்மாவை போல அணுப்படுபவன் அல்ல. அணுது என்று சொன்னா ஆன்மாவும் வியாபக பொருள். ஆன்மா என்று சொல்லுக்கு பர வியாபகம், நிறைந்து இருக்கக்கூடிய பொருள் என்று பொருள். நாமும் இறைவனை போலதான் வியாபகமுடையவர்கள் தான். ஆனால் நம்முடைய வியாபகம் ஆணவ மதத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அணுப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதனால ஆன்மா என்று பெயர். ஆன்மா என்று சொன்னாலே ஆணவ மதத்தால் அணுப்படுத்தப்பட்டதனால உயிருக்கு ஆன்மான்னு ஒரு பேர் இருக்கிறது. அப்ப அந்த வகையில நீங்க சொல்லும் பொழுது அத்தகையவன் அத்தகைய அணுப்படுத்துகிற தன்மை ஆன்மாவுக்கு இல்ல, இறைவனுக்கு இல்ல, ஆன்மாவுக்கு அது உண்டு அவனுக்கு இல்ல. எனவே அணுத்தரும் தன்மை இல் ஐயன், அந்த ஐயோ என்று சொல்லக்கூடிய அந்த பெருமான் என்று குறிப்பிடுகிற அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க.